சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 96 அத்தியாயம், பட்டு சீலை திட்டம். அலைமோது உணர்ச்சிகளுடன் தமிழகத்தின் நிலை மாறும் திட்டங்களை விளக்க முற்பட்டு மாடியிலிருந்த பட்டு சீலையை மஞ்சத்தில் விரித்து இதை பார்க்க வாருங்கள் என்று படை தலைவன் விரைந்து அழைத்த போதிலும், அறையிலிருந்து அந்த மூன்று அழகிகளில் ஒருத்தி கூட இருந்த இடத்தை விட்டு ஒரு இம்மி கூட நகராமல் அதுவரை படைத்தலைவன் உரைத்த செய்திகளால் அடியோடு மனம் இடிந்து போய் அசைவற்று சிலைகள் போல் நின்றிருந்தார்கள். அந்த மாளிகைக்கு தங்களை வரவழைத்ததன் மூலம் தங்கள் நற்பெயருக்கு எத்தனை பாதகத்தை படைத்தலைவன் விளைவித்து விட்டான் என்பதை எண்ணியதால் அந்த மூவர் இதயங்களிலும் எண்ணற்ற உணர்ச்சி அலைகள் எழுந்து எழுந்து மோதின. வெவ்வேறு எண்ணங்களை பெற்ற அந்த மூன்று அழகிகளில் முகங்களும் அவர்கள் இதயங்களில் ஏற்பட்ட ஒரே வித உணர்ச்சிகளின் விளைவாக ஒரே விதமான எண்ணத்தை அடைந்து கற்புடைய மாதருக்கு எல்லாம் உள்ள போக்கு ஒன்றுதான் என்பதை தெளிவுறுத்தின. பளிங்கு கல் போன்று மிக வெண்மையான யவனராணியின் முகமும் வெளுத்த அல்லியைப் போலிருந்தாலும் அந்த அல்லி மலரைப் போலவே லேசாக செவ்வரி ஓடியதால் அதிக வெண்மையும் லேசான சிவப்பும் கலந்த அல்லியின் முகமும் அரபு நாட்டின் வெப்பத்தின் விளைவாக நல்ல வெளுப்பு சிறிது மந்தப்பட்டு மஞ்சள் நிறத்தை இணைத்துக் கொண்ட அலிமாவின் முகமும் ஏக காலத்தில் ஒரே விதமாக கூப்பென்று இரத்த சிவப்பாகிவிட்டதையும், அவர்களுடைய மூவிரண்டு கண்களும் அக்னியை கக்கியதையும், தன் அழைப்பை அவர்கள் லட்சியம் செய்யாமலேயே நின்றிருந்ததையும் கவனித்த படைத்தலைவன் மஞ்சத்திலிருந்து பட்டு சீலை மீதிருந்த தன் கண்களை சற்று எழுப்பி அவர்கள் முகங்களை மற்றொரு முறை துழாவிட்டு நீண்டதொரு பெருமூச்சும் விட்டான். அவன் தங்கள் முகங்களை 2-3 முறை கவனித்ததையும் பிறகு பெருமூச்சு விட்டதையும் அழகிகளும் கவனிக்கத்தான் செய்தார்கள். அப்படி அவர்கள் கவனித்ததையும் கவனித்தும் அவர்கள் கோபம் தணிந்ததற்கான அறிகுறிகள் எதுவுமே அவர்கள் முகங்களில் துளிர்விடாததையும் கண்ட படைத்தலைவன் மஞ்சத்தின் மீதிருந்த பட்டு சீலையை அப்படியே விட்டு நன்றாக நிமிர்ந்து நின்று அந்த அழகிகள் மூவர் மீது திடமாக தன் கண்களை நாட்டி,
பெண் இதயம் எனக்கு புரியாது என்று நினைக்க வேண்டாம், ஆனால்
என்று சற்று திடமான குரலிலும் பேச முற்பட்டான். அவனை கோபமும் இகழ்ச்சியும் கலந்து தாண்டவமாடிய யவனராணியின் விழிகள் கம்பீரமாக நோக்கியதன்றி அவள் பவள இதழ்களும் அசைந்து, பெண்கள் இதயம் உங்களுக்கு புரியாது என்று யார் சொல்வார்கள்? படைத்தலைவரே, நான் சொல்ல மாட்டேன், அலிமா சொல்ல மாட்டாள், வேளிற்குள்ள பேரழகி சொல்ல மாட்டாள், இன்னும் எத்தனை பெண்கள் சொல்ல மாட்டார்களோ தொகை எனக்கு தெரியாது என்று உஷ்ணத்தோடு சொற்களை உதிர்த்தன. ராணியின் சொற்களில் அடங்கி கிடந்த விஷமத்தையும் எண்ணத்தையும் ஏளனத்தையும் ஏன் கோபத்தையும் கூட படைத்தலைவன் நொடி பொழுதில் புரிந்து கொண்டானாலும் எதிர்நோக்கி கிடந்த முக்கிய அலுவலை முன்னிட்டு நிதானம் சிறிதும் தவறாத குரலிலேயே பதில் சொல்ல முற்பட்டு,
தொகை விரிந்தாலும் பாதகமில்லை, மனோ தத்துவ சாஸ்திரத்தை நான் படித்திருக்கிறேன்
என்று பேச துவங்கியவனை இடைமறித்த ராணி, எங்கு படித்திருக்கின்றீர்கள், ஏட்டிலா பிறர் வீட்டிலா
என்று வினவினாள். வீட்டில் இருப்பதுதான் ஏட்டிலும் இருக்கிறது ராணி, சமுதாயத்தில் இருப்பதுதான் சாஸ்திரத்திலும் இருக்கிறது. ஆகவே சாத்திரங்களை அறிய வீட்டிலும் படிக்க வேண்டும், ஏட்டிலும் படிக்க வேண்டும். ஒன்று உணர்வுக்கு, இன்னொன்று அனுபவத்துக்கு, இரண்டிலும் தீட்டப்படும் அறிவுதான் கூர்மையாகிறது
என்று கூறினான் படைத்தலைவன். அப்படியானால் படைத்தலைவருக்கு பெண்கள் விஷயத்தில் அனுபவம் அதிகம் போலிருக்கிறது என்று மீண்டும் இகழ்ச்சியுடன் கேட்டாள் ராணி. படைத்தலைவன் குரலில் எந்த மாறுதலையும் காட்டாமலே பதில் சொன்னான்,
ராணி தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள், பெண்களை பற்றி மட்டும் நான் குறிப்பிடவில்லை, பொதுவாக பேசினேன், மனோதத்துவ சாஸ்திரத்தை பற்றி மட்டும் குறிப்பிட்டேன்.
ராணி தன் நீலமணி கண்களை நன்றாக தூக்கி படைத்தலைவன் முகத்தை ஒருமுறை ஆராய்ந்ததன்றி ஆச்சரியத்துக்கும் உள்ளானாள். மூன்று பெண்களை குடிக்கும் விபச்சாரத்துக்கு பேர் போன ஒரு மாளிகைக்கு வரவழைத்து விட்டு அதில் எந்த தவறும் இல்லை போல சர்வ சாதாரணமாக தன்னை நோக்கும் அவன் துணிவை பெரிதும் வியக்கவே செய்த ராணி, மனோதத்துவம் உண்மையில் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று விசாரித்தாள். அவள் கேள்வியில் நோக்கத்தை புரிந்து கொண்ட படைத்தலைவன் அதுவரை நிமிர்ந்திருந்த தன் தலையை நிலத்தை நோக்கி தாழ்த்தி விழிகளையும் தரையில் நாட்டி மிகவும் மெதுவாக,
ஓரளவு தெரியும் என்பதுதான் என் நம்பிக்கை ராணி
என்று பதிலளித்தான். எங்கள் மனோநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா?
எந்த கேள்வியை ராணி கேட்கவில்லை, ராணிக்கு கேட்க முன்பாக அலிமா கேட்டுவிட்டாள். புரிகிறது என்பதைத்தான் முன்னமே சொல்லிவிட்டேனே
என்றான் படைத்தலைவன் தாழ்ந்த தலையை நிமிர்த்தாமலே. புரிந்துமா, எங்களை இங்கு வரவழைத்தீர்கள் படைத்தலைவரே என்று துயரம் தோய்ந்த சொற்களை கொட்டி அல்லியும் சம்பாஷணையில் கலந்து கொண்டாள்.
ஆமல்லி, நன்றாக புரிந்துதான் இங்கு வரவழைத்தேன், காரணத்தை தான் முன்பே சொன்னேனே
என்றான் படைத்தலைவன். இந்த மாளிகையின் அவப்பெயரால் கற்புடைய பெண்கள் இந்த இடத்தில் நடமாட மாட்டார்கள் என்று டைபீரியஸ் நினைப்பான் என்ற காரணத்தை தானே குறிப்பிடுகின்றீர்கள்
என்று குறுக்கே பாய்ந்தாள் ராணி சீற்றத்துடன். ஆம் ராணி,
தீனமான குரலில் வெளிவந்தது படைத்தலைவன் பதில். டைபீரியஸை ஏமாற்றுவதற்காக பெண்கள் மீது அபாண்டம் ஏற்படக்கூடிய காரியத்தில் ஈடுபடுவது முறை என்று நினைக்கின்றீர்கள்
என்று அலிமா வினவினாள். இம்முறை படைத்தலைவன் தலையை கவிழ்ந்து கொண்டு பதில் சொல்லவில்லை. தலையை நன்றாக நிமிர்த்தி அந்த மூன்று அழகிகள் மீது தன் கண்களை ஒருமுறை வலம் வரச் செய்தான். பதில் சொல்ல முற்பட்ட போது அவன் குரலில் பழையபடி உறுதி புகுந்து கொண்டது. அந்த உறுதியால் வேள்கள் என்று பிரகாசிக்கும் கண்களுடன் பேசினான் படைத்தலைவன்.
ராணி, அலிமா, அல்லி, உங்கள் மூவரிடமும் என் இதயத்துக்கு எத்தனை ஈடுபாடு, எவ்வகை ஈடுபாடு என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மீது அபாடம் ஏற்படுவதால் அது என் உயிரை இழப்பதா என்பது மட்டும் பிரச்சனையாயிருந்தால் என் உயிரைத்தான் இழப்பேனே ஒழிய உங்கள் நற்பெயருக்கு மாசு ஏற்பட ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இப்பொழுது நம் முன்னிருக்கும் பிரச்சனையில் பிணைக்கப்பட்டிருப்பது உங்கள் மூவர் வாழ்வு மட்டுமல்ல, தமிழகத்தின் மக்களின் தற்கால வாழ்வு, மானம், பிற்காலம் அத்தனையும் பின்னி கிடக்கின்றன. நாம் எந்த நிமிஷத்திலும் போர் மூளக்கூடிய நிலையில் இருக்கிறோம்
என்று கூறிய படைத்தலைவன் தன் பேச்சை சிறிது நிறுத்தி அந்த மூவர் முகங்களையும் கவனித்தான். ஆவேசமான அந்த பேச்சினால் கூட அந்த பெண்களின் மனநிலை மாறாதது மட்டுமல்ல, மேலும் கடினப்பட்டதாக தெரிந்தது படைத்தலைவனுக்கு. அந்த கடினம் ராணியின் அடுத்த கேள்வியிலும் துணிந்தது. உங்கள் நாட்டு இலக்கியங்களை சரியாக படித்திருக்கின்றீர்களா படைத்தலைவரே என்று கேட்டாள் ராணி.
ஓரளவு படித்திருக்கின்றேன், எதற்காக கேட்கின்றாய்
என்று வினவினான் படைத்தலைவன். உங்கள் படிப்பு பேச்சில் புலனாகவில்லை படைத்தலைவரே.
எப்படி மாறுபடுகிறது?
இந்த நாட்டுக்கு வந்த பின் இருபெரும் கதைகளை உங்கள் மக்கள் சொன்னார்கள் எனக்கு.
என்ன கதைகள்?
ஒன்று ராமாயணம்,
இன்னொன்று மகாபாரதமாக்கும்.
ஆம் படைத்தலைவரே, சிறையெடுத்தவன் கற்பையும் கௌரவத்தையும் காக்க முதல் போர் நடந்தது அப்படித்தானே?
ஆமாம்,
இன்னொருத்தியின் விரிந்த குழலை வாரி முடிக்க இரண்டாம் போர் நிகழ்ந்தது.
ஆம் ராணி, ஆம்.
இந்த காவியங்களின் படிப்பணியை நீங்கள் ஏன் அறியவில்லை படைத்தலைவரே? ஒவ்வொரு பெண்ணின் மானத்தை காக்க பெரும் போர் நிகழ்ந்து ஏராளமான உயிர்கள் அழிந்து போன இந்த நாட்டில் பிறந்த நீர், ஒரே ஒரு போருக்காக, அதுவும் போர் நிகழப்போகிறது என்ற எதிர்பார்ப்புக்காக மூன்று பெண்களின் நற்பெயரை கெடுக்க முன்வந்தீர்களே, இது முறையா? நீங்கள் கற்ற வித்தையின் பயன் இதுதானா? கற்புடைய பெண் எவளும் தன் இனத்தை இழப்பாள், நாட்டை இழப்பாள், ஏன் கற்புக்காக உலகத்தையே கூட இழப்பாள் என்பது உங்களுக்கு ஏன் புரியவில்லை?
இதை ராணி மிகுந்த உணர்ச்சியோடு பேசினாள். மற்ற இருவரும் பேசாது இருந்தாலும் ராணியின் பேச்சு அவர்கள் மனத்தில் எதிரொலி செய்வதை முகபாவங்களில் இருந்தே ஊகித்துக் கொண்ட படைத்தலைவன் சிறிது மசையாமல் நிதானமாகவே பதில் சொன்னான். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும், iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.